வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிருஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னைப் போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். ராம அவதாரம் பாகம் 3. ராமனும் அவனது மனைவி சீதையும் மற்றைய புதுமண தம்பதிகளுடன் தங்கள் தலைநகரான அயோத்தியை சென்றடைந்தனர். அவர்கள் நாடு திரும்பியதும் முழு ராஜ்யமும் ராமனையும் அவனது 3 சகோதரர்களையும் அவர்களது மனைவியர்களையும் மிகுந்த பக்தியுடனும் மரியாதையுடனும் வரவேற்றது. இளவரசர்கள் தங்கள் துணைவிகளுடன் நாடு திரும்பிய பின்னர் அயோத்தி புத்துணர்வு பெற்று வளமையை விட அதிகமாக முன்னேறி வளர்ந்தது. சில வருடங்கள் கடந்து சென்ற பின் கைகேயியின் தந்தை அஸ்வபதியிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அவரது உடல்நலம் சரியில்லாததால் பேரன் பரதன் கேகய ராஜ்யத்தில் சிறிது காலம் தன்னுடன் வந்து கழிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். தசரதனும் கைகேயியும் உடனடியாக பரதனையும் அவனது மனைவி மாண்டவியையும் அஸ்வபதியின் உதவிக்கு அனுப்பி வைத்தனர். அஸ்வபதி தனது கடைசி நாட்களில் தனது பேரன் தன்னுடன் இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இதன் காரணமாக பரதன் தனது தாத்தா அஸ்வபதியின் ராஜ்யத்தில் நீண்ட காலம் தங்கியிருக்க வேண்டியது அவசியமாயிற்று. மேலும் சில வருடங்கள் சென்றபின் வயதான காரணத்தால் அரசன் தசரதன் பட்டத்து இளவரசனை பெயரிட விரும்பினான். அவன் தனது மூத்த மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அவ்விழாவிலே அவனுக்கு முடிசூட்ட முடிவெடுத்தான். அவன் தனது முடிவை அறிவிக்க தனது அமைச்சர்களையும் மற்றும் அனைத்து பெரியவர்களையும் கூட்டினான். அவர்கள் அனைவரும் ராமனை பட்டத்து இளவரசனாக்க விரும்பி ஒப்புக்கொண்டனர். தசரதன் தனது காலம் விரைவில் முடிந்துவிடும் என்று எண்ணியதால் அடுத்த நாள் இருந்த சுப முகூர்த்தத்திலேயே பட்டாபிஷேகத்தை நடத்த திட்டமிட்டான். ஏனெனில் அதன் பின்வரும் சுப நாள் சில மாதங்கள் கழித்தே இருந்தது. கைகேயியின் மிக நெருங்கிய முதுமை பணிப்பெண் மந்தரை இந்த உரையாடலை ரகசியமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்படுவது மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. ராமன் சிறுவனாக விளையாடி கொண்டிருந்த போது தற்செயலாக ஒரு மண் பந்தால் அவளை தாக்கியதை அவள் இன்றும் நினைவில் வைத்திருந்தாள். அவள் அதையிட்டு இன்று வரையும் கோபமாக இருந்தாள். அடுத்த நாள் நடைபெற இருந்த ராமனின் பட்டாபிஷேக செய்தியுடன் அவள் கைகேயியிடம் ஓடினாள். கைகேயி மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் நாற்காலியில் இருந்து குதித்தெழுந்து மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்த மந்தரைக்கு தான் அணிந்திருந்த தங்க மாலையை பரிசாக கொடுத்தாள். மந்தரை அம்மாலையை தரையில் வீசி எறிந்துவிட்டு கைகேயியிடம், அவள் ஏன் அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று கேட்டாள். உன் சொந்த மகன் பரதனுக்கு கிரீடம் கிடைக்காத காரணமாகவா மகிழ்ச்சியாக இருக்கிறாய் கைகேயி என்றாள். கைகேயியோ, இல்லை, ராமன் எனக்கு ஒரு மகன் போன்றவன். அவன் என் மகன். என் மகன் ராமன் அரியணையேறப் போகிறான் என்று கூறினாள். மந்தரையோ கைகேயியின் அருகில் அமர்ந்து ராமனுக்கு முடிசூட்டினால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விடயங்களை எடுத்து சொல்லத் தொடங்கினாள். மெதுவாக அவள் கைகேயியின் மனதை விஷமாக்கினாள். ராணி கௌசல்யாவே அரசனின் தாயாக இருப்பாள். கைகேயி அவளுக்கு கீழ் இரண்டாம் பட்சமாக சிற்றன்னையாகவே இருக்கலாம் என்றும் மந்தரை எச்சரித்தாள். ஜனகனுக்கும் அஸ்வபதிக்கும் நல்ல நட்பு இல்லாததால் ஜனகனின் மகளான சீதை ராமனை கேகய ராஜ்யத்தை கைப்பற்ற ஊக்குவிக்கலாம் என பலவற்றை கூறி கைகேயியை மிகவும் குழப்பமடையச் செய்தாள். இறுதியில் கைகேயி தன் மகன் பரதன் அயோத்தியின் அடுத்த அரசனாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்தாள். ஆனால் அவளுக்கு ராமனின் பட்டாபிஷேகத்தை எப்படி நிறுத்துவது என்று தெரியவில்லை. ராமனை மிகவும் நேசித்ததால் தன் கணவர் மனம் மாறமாட்டார் என்று அவளுக்கு தெரியும். தசரதன் அவளுக்கு வழங்கிய இரண்டு வரங்களை மந்தரை மெதுவாக நினைவூட்டி இறுதியாக அவற்றை பயன்படுத்தும்படி வலியுறுத்தினாள். ஒரு வரத்தின் மூலம் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்றும் ராமன் மீது மக்கள் கொண்டிருந்த அன்பின் காரணமாக அவர்கள் உண்மையான அரசனாக பணியாற்ற பரதனால் முடியாது இருக்கும் என்ற காரணத்தால் இரண்டாவது வரத்தின் மூலம் ராமனை 14 ஆண்டுகள் நாடு கடத்த வேண்டும் என்றும் கேட்க தூண்டினாள். தசரதன் பட்டாபிஷேக செய்தியை கொடுக்க வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மந்தரை கைகேயியுடன் திட்டமிட்டாள். மந்தரை கைகேயியின் மனதில் விஷத்தை கலந்து கொண்டிருந்தபோது ராமரின் பட்டாபிஷேகம் பற்றிய செய்தி காட்டு தீ போல் அயோத்தி எங்கும் பரவியது. அயோத்தி வாழ் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் பாடி ஆடிக்கொண்டிருந்தார்கள். மக்கள் பட்டாபிஷேகத்திற்கு தயாராகும் பொருட்டு இரவிரவாக முழு ராஜ்யத்தையும் அலங்கரித்தனர். தசரதன் கௌசல்யாவுக்கும் மகன் ராமனுக்கும் பட்டாபிஷேக செய்தியை எடுத்துரைத்தான். பட்டத்து இளவரசனாக ராமன் ஒப்புக்கொண்ட போதிலும் பரதன் ராஜ்யத்தில் இல்லாததால் அவசரமாக பட்டாபிஷேகம் செய்வதையிட்டு அதிருப்தி தெரிவித்தான். ஆகவே அவன் பட்டாபிஷேகத்தை ஒத்தி வைக்குமாறு கேட்டான். ஆனால் தசரதனோ மறுநாளே பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று கூறி ராமனின் கோரிக்கையை மறுத்துவிட்டான். வேறு வழியின்றி ராமன் அதற்கு சம்மதித்தான். அதன் பிறகு தசரதன் கைகேயியிடம் வந்தான். கைகேயி ராமனுக்கு மிகவும் நெருக்கமானவள் என்பதால் அவளின் மகிழ்ச்சியை வேறு யாருடைய மகிழ்ச்சியுடனும் ஒப்பிட முடியாமல் இருக்கும் என்று எண்ணினான் தசரதன். கைகேயியின் அரண்மனைக்குள் நுழையும் போது தசரதன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தான். ஆனால் கைகேயி தரையில் படுத்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். அவளுடைய நகைகள் எல்லா இடங்களிலும் சிதறி வீசப்பட்டிருந்தன. அவளுடைய தலைமுடி அவிழ்ந்திருந்தது. ஒரு ஏழை பெண்ணை போல பரிதாபமாக கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தாள். மந்தரை ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்திருக்கிறாள். அதிர்ச்சியடைந்த தசரதன் கைகேயி படுத்திருந்த இடத்திற்கு அருகில் அமர்ந்து என்ன நடந்தது என்று கேட்டான். அவளது உடம்பு சரியில்லையா என்றும் மருத்துவரை அழைக்க வேண்டுமா என்றும் கேட்டான். தலையை மெதுவாக தூக்கி கைகேயி தனது உடல்நிலைக்கு எந்தவித குறைவும் இல்லை என்றும் மருத்துவர் எவரும் தேவையில்லை என்றும் கூறினாள். தசரதன் அருகிலிருந்த நாற்காலியில் அவளை அமர்த்தி அவள் கண்களிலிருந்து ஏன் இவ்வளவு பயங்கரமாக கோப அனல் பாய்கிறது என்று கேட்டான். கைகேயி தனது மகன் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்றும் ராமனை 14 ஆண்டுகள் நாடு கடத்த வேண்டும் என்றும் கூறினாள். இது தசரதனுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. அவன் கதிகலங்கி முழங்காலில் மண்டியிட்டு கைகேயியிடம் அவளது வேண்டுகோளை மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டான். தசரதனின் இதயத்தில் கைகேயிக்கு ஒரு சிறப்பு இடம் இருப்பதை யாவரும் அறிவார்கள். கைகேயியின் மனம் மந்தரையால் மிகவும் நஞ்சாக்கப்பட்டு விட்டது. இவை வெறுமனே கோரிக்கைகள் அல்ல என்று அவள் கூறினாள். இவை அவள் முன்பு ஒத்தி வைத்த வரங்கள். எனவே தசரதனுக்கு அவற்றை கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் கூறினாள். தசரதன் மிகவும் படபடத்து தாங்க முடியா மனப்பாரத்துடன் தரையில் விழுந்தான். அவள் மனம் மாறலாம் என்ற எண்ணத்துடன் கைகேயியை இரவு முழுவதும் பின்தொடர்ந்து பலவற்றை கூறி அவளது மனதை மாற்ற முயன்றான். ஆனால் அவள் தன்னிலையிலிருந்து ஒரு அங்குலம் கூட அசைய மறுத்தாள். எதுவும் செய்ய முடியாததால் தசரதன் அவள் கேட்ட வரங்களை அவளுக்கு கொடுத்துவிட்டு தரையில் மயங்கி விழுந்தான். கைகேயியின் அரண்மனையில் இது நடந்து கொண்டிருந்த போது அயோத்தியின் மற்ற பகுதிகள் அதிகாலை ராமனின் பட்டாபிஷேகத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தன. மறுநாள் காலையில் அமைச்சர்கள் தசரதனை அழைத்துச் செல்ல கைகேயியின் அரண்மனைக்கு வந்தனர். ஆனால் கைகேயி அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்தாள். ராமனது தந்தை அவனுடன் உரையாட வேண்டியிருப்பதால் அவனை தன் அரண்மனைக்கு அனுப்பும்படி அவர்களிடம் கூறினாள். ராமன் புதிய முடிவுகளை கேள்வியுற்றதும் கோபப்படுவான் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். அதனால் கைகேயி அதை எதிர்கொள்ள தயாராகினாள். ராமன் எப்பொழுதும் போல் கீழ்ப்படிவுடன் வந்தான். கடுமையான குரலில் கைகேயி ராமனிடம் அவளது வேண்டுகோளின் பேரில் அவனது தந்தை அவனை 14 ஆண்டுகள் நாடு கடத்த உத்தரவிட்டதாகவும் பரதனுக்கு உடனே பட்டாபிஷேகம் நடத்த ஆணையிட்டதாகவும் கூறினாள். கைகேயி ஆச்சரியப்படும்படி சிறிதும் மாறாத புன்னகையுடன் கைகேயியிடம் ராமன், ஓ அன்பே வடிவான என் அன்னையே, நான் உடனடியாக காட்டுக்குச் செல்ல தயாராகிறேன். நீங்கள் எனக்கு காட்டுக்குச் செல்லும்படி ஒரு செய்தியை அனுப்பியிருக்கலாம். நான் அதை முழு மனதுடன் செய்திருப்பேன். ஏனென்றால் அது என் அன்பான தாயின் விருப்பம். தர்மத்தில் வேரூன்றிய முனிவர்களுடன் இருக்க எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்பதை தயவு செய்து என் தந்தைக்கு தெரிவிக்கவும் என்று கூறி கைகேயியை பணிந்து அவளிடமிருந்தும் விடைபெற்றான். காட்டுக்கு செல்ல தயாராவதற்காக ராமன் தனது அரண்மனைக்கு திரும்பினான். அவன் தான் காட்டுக்கு போக வேண்டும் என்றும் அவன் திரும்பும் வரை சீதை அரண்மனையில் இருக்க வேண்டும் என்றும் அவன் சீதையிடம் சொன்னதும் அவள், எனது கணவர் எங்கே இருக்கிறாரோ அதுவே எனக்கு அயோத்தி என்று கூறி அதனை அறவே மறுத்துவிட்டாள். லக்ஷ்மணனின் காதுக்கு என்ன நடந்தது என்பது எட்டியது. எப்பொழுதும் இலகுவில் கொதித்தெழும் மனப்பாங்கு உடையவனாகையால் அவன் கடும் கோபமடைந்தான். ஆனால் ராமன் அவனது கோபத்தை தணிய வைத்தான். லக்ஷ்மணன் ராமனிடமிருந்து பிரியாதவனாயிற்றே. அதனால் அவன் ராமனுடன் செல்ல முடிவெடுத்தான். தான் தன் தமையனின் உதவிக்காக செல்வதால் ஊர்மிலாவை அரண்மனையில் இருக்குமாறு கூறினான். ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் தங்கள் தாய்மாரிடம் விடைபெற்று காட்டுக்கு கால்நடையாக பயணத்தை தொடங்கினர். ராமன் காடு செல்லும் செய்தி காட்டு தீ போல் அயோத்தி முழுவதும் பரவியது. ராமன் இல்லாமல் ராஜ்யத்தில் தங்குவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று கூறி அயோத்தி மக்கள் ராமனை பின்தொடர்ந்து காட்டுக்குச் சென்றனர். ராமன் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றும் அது பலனளிக்கவில்லை. அதனால் அவன் அவர்கள் பின்தொடர காட்டுக்குச் சென்றான். அன்றிரவு அனைவரும் உறங்கிய பின்னர் ராமன் அனைவரையும் அயோத்திக்கு அழைத்துச் செல்லுமாறு முதலமைச்சர் சுமந்திரனிடம் சொல்லிவிட்டு சீதை மற்றும் லக்ஷ்மணனுடன் காட்டுக்குள் சென்றான். மறுநாள் காலையில் ராமன் தம்மை விட்டு காட்டுக்குள் சென்றதை அறிந்த மக்கள் சுமந்திரனின் கட்டளைப்படி கனத்த இதயத்துடன் அயோத்திக்கு திரும்பினர். இதற்கிடையில் அயோத்தியில் தசரதன் முந்தைய இரவில் மயங்கி விழுந்த பிறகு சுய நினைவுக்கு வந்தான். ஆனால் ராமன் காடு சென்றதை அறிந்ததும் அவன் கையேயிடம் கணவரின் உயிரை கொடுத்து தான் விரும்பிய வரங்களை பெற்றாய் என்றும் இனி வாழ்நாள் முழுவதும் விதவையாக வாழ்வாய் என்றும் கூறினான். ராமனை பிரிந்ததால் தசரதன் தாங்க முடியாத துயரத்தில் ஆழ்ந்தான். தனது மகனின் பிரிவு துயரை தாங்க முடியாமல் இது தான் முற்காலத்தில் பெற்ற சாபத்தின் விளைவு என்று நினைத்து தசரதன் ஸ்ரவணின் குருடான பெற்றோரின் கதி தனக்கும் வந்ததை உணர்ந்து வருந்தி உயிர் நீத்தான். உடனடியாக பரதனை அயோத்திக்கு வரும்படி செய்தி அனுப்பப்பட்டது. தன் தாயின் பேராசையே குடும்பத்தில் இத்தகைய பேரழிவிற்கு காரணம் என்பதை அறிந்த பரதன் தனது தாயை கோபத்துடன் மிகவும் கடுமையான வார்த்தைகளால் நிந்தித்தான். ஓ, என் பரம எதிரி என் தாயின் வடிவில் வந்துள்ளதோ? நீங்கள் என் தந்தையுடன் உடன்கட்டை ஏற வேண்டும், அல்லது தண்டக வனத்துள் சென்று தொலைந்து போக வேண்டும். இதைவிட வேறு விதி உங்களுக்கு பொருந்தாது. நான் இனி உங்கள் மகன் அல்ல, நீங்கள் என் தாயும் அல்ல. ராமனை மிகவும் நேசித்த உங்களால் என் உன்னத அன்புக்குரிய அவனை நாடு கடத்த முடியுமென்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. நான் ராமனிடம் சென்று அவனிடம் மன்னிப்பு கேட்டு அவனை என்னுடன் அயோத்திக்கு அழைத்து வருவேன். இல்லையெனில் நான் அவனுடன் சேர்ந்து அவனுடைய பாதையில் அவனை பின்பற்றிச் செல்வேன். மீண்டும் என் முன்னிலையில் நீங்கள் என்றென்றும் வர வேண்டாம் என்றான் பரதன். இந்த வார்த்தைகளை கேட்ட கைகேயி தான் செய்த பெரும் பிழையை உணர்ந்தாள். பரதன் தனது தந்தையின் இறுதிச் சடங்குகளைச் செய்தான். எப்போதும் போல அவனது சகோதரனான சத்ருக்னன் பின்தொடர பரதன் படையினர், ரிஷிகள், பெரியவர்கள் மற்றும் அயோத்தியின் தலைவர்களை கொண்ட ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டினான். அவர்கள் அனைவரும் ராமனை தேடி காட்டுக்குச் சென்றனர். இதற்கிடையில் காட்டில் ராமன், சீதை மற்றும் லக்ஷ்மணன் ஆகியோர் புனித கங்கை நதிக்கரையை நோக்கி நடந்தனர். அங்கு ராமன் படகோட்டிகளின் தலைவனான குகனை சந்தித்தான். குகன் அவர்களுக்கு அன்பாக சேவை செய்தான். ராமன், சீதை மற்றும் லக்ஷ்மணன் ஆகியோர் குகனுடன் ஒரு இரவு தங்கிய பின்னர் கங்கையின் மறுகரையை அடைய குகனது உதவியை பெற்றனர். குகன் மீது மிகுந்த பாசம் கொண்ட ராமன் தனக்கு ஒரு சகோதரன் கிடைத்ததாக கூறினான். எனவே இப்போது தனக்கு மொத்தம் 4 சகோதரர்கள் உள்ளனர் என்றான். ராமனின் வார்த்தைகளால் குகன் அளவிலா மகிழ்ச்சியடைந்தான். ஆனாலும் அவன் அவர்களிடமிருந்து விடைபெற வேண்டியிருந்தது. ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டில் மெதுவாக நடந்து அதன் சிறப்பை அனுபவித்து சித்திரகூடம் அருகே பரத்வாஜ முனிவரின் பாசறையை அடைந்தனர். பரத்வாஜ முனிவர் கேட்டதற்கிணங்க ராமன் சீதை மற்றும் லக்ஷ்மணனோடு சித்திரக்கூடத்தில் சிறிது காலம் தங்க முடிவு செய்தான். லக்ஷ்மணன் அவர்களுக்காக ஒரு அழகிய குடிசை அமைத்தான். அவர்கள் காட்டில் தங்கள் வாழ்க்கையை தொடங்கினர். நீண்ட கடினமான தேடலுக்கு பிறகு குகனின் உதவியுடன் பரதனும் அவனது பரிவாரங்களும் பரத்வாஜ முனிவரின் பாசறைக்கு வந்தனர். பரத்வாஜர் முதலில் பரதனுக்கு உணர்ச்சி வசப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். நடந்தது ஒரு தனி மனிதனால் ஏற்பட்டதல்ல, ஒரு தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே என்று கூறினார். பின்னர் முனிவர் பரத்வாஜர் ராமனை கண்டுபிடிக்க பரதனுக்கு உதவினார். ராமனின் குடிசையை நோக்கி பரதன் விரைந்தான். ராமனை எதிர்த்து போராட பரதன் வந்திருப்பதாக நினைத்து வழமை போல் லக்ஷ்மணன் போருக்கு தயாராக தனது வில் மற்றும் அம்புகளுடன் குதித்தெழுந்தான். லக்ஷ்மணனை ராமன் மீண்டும் சமாதானப்படுத்தினான். பரதன் ராமனை அடைந்து அவன் காலில் விழுந்தான். அடக்க முடியாத அழுகையால் ஒரு வார்த்தை கூட அவனால் பேச முடியவில்லை. ராமன் தேர்ந்தெடுத்த அதே சந்நியாசிகளின் காவித் துணிகளை பரதன் அணிந்திருந்தான். உடனடியாக ராமன் பரதனை எழுப்பி ஆறத் தழுவினான். ராமன் பரதனை நோக்கி, அயோத்தியின் அரசனாக இருப்பவன் ஏன் இப்படி காவித்துணி அணிந்திருக்கிறான் என்று கேட்டான். அத்துடன் தமது தந்தை மற்றும் தாய்மார்களின் சுகம் பற்றி விசாரித்தான். வெம்மி அழுதபடியே பரதன் அவர்களின் தந்தை இறந்த செய்தியை கூறினான். அது ராமனை நிலை குலையச் செய்தாலும் சில நிமிடங்களுக்கு பிறகு மெதுவாக அமைதியடைந்தான் ராமன். பின்னர் பரதன் தனது கோரிக்கையை ராமன் முன் வைத்தான். முதலில் தனது தாய் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டான். பின்னர் அயோத்தியை ஆள்வதற்காக ராமனை மீண்டும் திரும்பும்படி வேண்டினான். தனது வார்த்தையை தன் தாய் தந்தையருக்கு கொடுத்ததால் 14 ஆண்டுகளுக்கு பின்னரே தான் அயோத்தி திரும்ப முடியும் என ராமன் பதிலளித்தான். பல வாதங்களுக்கு பின்னர் மிகுந்த தயக்கத்துடன் ராமன் திரும்பும் வரை ராமனின் பிரதிநிதியாக பரதன் தன் ராஜ்யத்தின் பாதுகாவலனாக இருக்க ஒப்புக்கொண்டான். 14 ஆண்டின் இறுதியில் ராமன் ஒரு நாள் தாமதமானால் கூட தான் தன் உயிரை மாய்த்து கொள்வான் என்று பரதன் நிபந்தனையும் விதித்தான். மீண்டும் அயோத்தி திரும்ப முன் பரதன் ராமனின் காலணிகளை தரும்படி கோரினான். அதை அரியணையில் வைத்து தர்மத்திலிருந்து விலகாதபடி ராஜ்யத்தை பாதுகாக்கப் போவதாக கூறினான். சம்மதித்து பரதனின் அன்பை மெச்சி ராமனும் தனது காலணிகளை பரதனிடம் கொடுத்தான். பரதன் அவற்றை தன் தலையில் சுமந்தபடி அயோத்திக்கு திரும்பினான். அவன் ராஜ்யத்தை ஒரு பாதுகாவலனாக ராமனின் பிரதிநிதியாக ஆட்சி செய்தான். அரண்மனையில் வாழ விரும்பாமல் அயோத்தி நகரின் எல்லையில் அமைந்துள்ள நந்தி கிராமம் என்ற இடத்தில் அவன் வாழ்ந்து அயோத்தியை ஆண்டான். தொடரும்.